الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا ايها الناس اوصيكم عباد الله واياي بتقوى الله فان الله مع الذين اتقوا والذين هم محسنون قال الله تعالى في القران العزيز فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إن لكل قوم عيدا وهذا عيدنا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் ஜலசானஹு தாலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலாத்துன்னும் கருணையும் சலாமின்னும் விடேற்றமும் இறுதி தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பிந்தியறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலசானஹு தஆலா இந்த உலகத்திலே எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவியிருக்கின்றானோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும், எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ அவைகளை விட்டு தெரிந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் வசியத்தை செய்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலசானஹு தஆலா 12 மாதங்களை நமக்கு தந்திருக்கிறான். அந்த 12 மாதங்களிலே அல்லாஹ் ஜலசானஹு தஆலா 4 மாதங்களை கண்ணியமுள்ள மாதமாக நமக்கு ஆக்கியிருக்கிறான். அந்த 4 மாதங்களிலே அல்லாஹுடைய நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதம் முஸ்லீம்களுடைய 12 மாதங்களிலே கடைசி மாதம். எப்படி நாம் டிசம்பர் மாதத்தை நாம் கடைசி மாதமாக நாம் அறிந்திருக்கின்றோமோ அதே போல முஸ்லீம்களுடைய 12 இஸ்லாமிய மாதங்களிலே கடைசி மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்பதையும் நாம் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். இந்த 4 மாதங்களிலே ஒன்றுதான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். வல் ஃபஜ்ரி வலயாலின் நாஷிர், அதிகமாக நீங்கள் பயான்களிலே அதிகமாக இந்த சூராவை உலமாக்கள் அடிக்கடி இந்த காலங்களிலே ஓதி அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். வல் ஃபஜ்ர், நாம் சொல்லக்கூடிய அந்த சுபஹு தொழுகை மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி அதை வல்லாஹி வல் ஃபஜ்ர் என்று சொன்னால் ஓதிய உலமாக்களுக்கு தெரியும் இந்த வாவ் என்ன வாவ் என்று தெரியும். இது கசமுடைய வாவ். வல் ஃபஜ்ர், இந்த சுபஹு தொழுகை மீது சத்தியமாக. வலயாலின் அஷர், அல்லாஹ் அந்த சுபஹு தொழுகைக்கு பின்னாலே சத்தியமிட்டு கூறுகிறான் இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 இரவுகள் என்பதை உலமாக்கள் நமக்கு அதை தெளிவாக நமக்கு விரிவாக சொல்லுகின்றார்கள். அப்படியான ஒரு சிறப்பான ஒரு நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இந்த துல் ஹஜ்ஜாவுடைய மாதத்தில் இருந்தவர்கள், சென்ற ஆண்டு இருந்தவர்கள் நம்மோடு இன்று இல்லாமல் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கபருடைய வாழ்க்கையை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கபருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதத்துடைய அந்த சிறப்பான 10 நாட்களை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே நாம் இந்த 10 நாட்களை எப்படி நோம்புடைய காலங்களிலே கடைசி பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாத்திக்காக இருந்து அந்த 21, 23, 27, 29 என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான இடவை அடைந்து கொள்ள வேண்டும், நானும் அடைந்து கொள்ள வேண்டும், என்னை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்தும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு, ஒரு தூர நோக்கத்தோடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே நோன்புடைய கடைசி பத்திலே எழுதிக்காக இருந்திருக்கிறார்கள். அதிலேயே அதிசயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டு மலக்குமார்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இரண்டு மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சண்டை பிடித்த அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த இடத்திலே அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே ஒரு மனிதன் ஏசிக் கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் பொறுமையோடு இருக்கிறான் என்று சொன்னால், அவனோடு அல்லாஹும் இருக்கிறான், அல்லாஹுடைய மலக்குமாரும் இருக்கிறார்கள், ரஹமத்துடைய மலக்குமாரும் இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலே ஒருவன் ஏசுகின்ற பொழுது மற்றவனும் அதற்கு பதில் கொடுத்துக் கொண்டிருந்தால் அந்த இடத்திலே ரஹமத்துடைய மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். ரஹமத்துடைய மலக்குமார்கள் இந்த உயர்ந்த அந்த கண்ணியமான அந்த சிறப்புக்குரிய ஒரு நாளை அறிவிப்பதற்காக வேண்டி வந்த நேரத்திலே இரண்டு மனிதன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். இதை கண்ட அந்த ரஹமத்துடைய மலக்குமார்கள் திரும்பி சென்று விட்டார்கள். எனவேதான் யாம நாள் வரைக்கும் எந்த நாள் எந்த இரவு லைலத்துல்கத்ருடைய இரவு என்று யாருக்குமே உறுதியாக சொல்ல முடியாது, நபிக்கும் சொல்லாமல் சொல்ல முடியாது. அதனாலேதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம், ஆனால் நாம் முடிவு கட்டி விடுகிறோம். நம்முடைய கருத்துக்கள் இருக்கிறது, ஆனால் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் 11 மாதங்கள் செய்துவிட்டு அந்த நாளைகளே பார்க்கிறோம். பள்ளி நிறைய நிரம்ப கூட்டம், காண முடியாதவர்கள், பள்ளியின் பக்கம் இல்லாதவர்கள், பள்ளி எங்கிருக்கு என்றே தெரியாதவர்கள், பள்ளியுடைய மிம்பர் எங்கே இருக்கிறது, பள்ளியுடைய வாசல் எங்கே இருக்கிறது, பள்ளியிலே யார் இமாமாக இருக்கிறார்கள் என்பதை தெரியாதவர்கள் கூட அன்றைய நாளிலே வருகிறார்கள். தௌபாவை செய்து அந்த 11 மாத காலம் செய்து அந்த பாவங்களை அழிக்க வேண்டும் என்று, அதற்காக வேண்டி நாம் ஒப்பாரி வைத்து அழுகிறோம். எதற்காக? பாவங்களை மன்னிப்பதற்காக. ஆனால் ஒப்பாரி வைத்து அழுகுட்டி சுபகுக்கு பார்த்தால் 27 சுபகளே தப்பிலே யாரையும் காணோம். இதுதான் நம்முடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வை நாம் ஏமாத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செய்த அந்த நியமத்துகளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் ஒரு நேரம் வருவது, மறுநேரம் அல்லாஹ்வை ஏமாற்றுவது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிறப்பான ஒரு நாள் நமக்கு முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது சிறப்பான ஒரு நாள், பெருநாளுடைய நாள். நாம் இப்பொழுது அதற்காக வேண்டி தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆடைகள் வாங்குகிறோம், உடுப்பு வாங்குகிறோம், பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் கடைகளிலே ஏறி இறங்குகிறோம், ஹலால் ஹராம் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம், கணவனுடைய அனுமதி தேவையில்லை என்று பெண்கள் எல்லாம் இன்று கடைகளிலே ஏறி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் இன்று கூட்டம் கூட்டமாக கடைகளை நீங்க போய் பாருங்கள். நான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு அமல், ஒரு சுன்னத்தான ஒரு அமல், ஒரு பெருநாள் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். புத்தாடை அணிய வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுடைய இருக்கக்கூடிய ஆடைகளிலே சுத்தமான தூய்மையான சிறந்த ஒரு ஆடையை அடைத்து அணிந்து கொண்டு நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு வாருங்கள் என்று நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். தவிர நீங்கள் கடைகளிலே ஏறி இறங்கி அமல்களை எல்லாம் வீணாக்கி, பருவ தொழுகை எல்லாம் வீணாக்கி கலாவாக்கி, அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய ஆடைகளை தெரிவித்ததற்காக நீங்கள் கடையிலே ஏறி இறங்குங்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. நமக்கு தெரியும், நாம் எல்லோரும் அனுபவித்த ஒரு உண்மை, கடைகளிலே ஏறி இறங்கி நமக்கு தேவையான நமக்கு பிடித்த, நமக்கு எது அழகாக இருக்கிறதோ, எந்த ஆடையை மற்றவர்கள் ரசிப்பார்களோ, எந்த ஆடையை எங்கே நீ வாங்கினாய் என்று கேட்பார்களோ, அப்படியான ஆடைகளையெல்லாம் நாம் கடைகளிலே ஏறி இறங்கி அலைந்து திரிந்து நாம் அதை பூட்டியை வைத்திருந்தோம். என்ன நடந்தது அந்த ஆடைகளுக்கு? என்ன நடந்தது? ஒரு லேசான ஒரு வெள்ளம், அல்லாஹ்வுடைய லேசான ஒரு சோதனை, முழு சோதனை அல்ல, ஒரு மிக லேசான ஒரு சோதனை. நூலத்தாமுடைய காலத்தில் நடந்த அந்த தூபான் வெள்ளத்துக்கும் நமக்கு ஏற்பட்ட வெள்ளத்துக்கும் ஒரு அணுவளவு, ஒரு கொசுடைய அளவு கூட பெருமதி இல்லாத ஒரு வெள்ளம், ஆனால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? இந்த உலகத்துடைய நிலைமை என்ன ஆகும்? நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு வெள்ளம் தான், ஆனால் இதுவரைக்கும் எம்மால் நிமிர்ந்து நிற்க முடியாத நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமான ஒரு வெள்ளம், ஆனால் நாம் தேடி அலைந்த அந்த ஆடைகள் எல்லாம் எங்கே போய்விட்டது? குப்பை தொட்டியிலே போட்டு விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உலகம், இதுதான் துன்யா. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் அல்லாஹ் ரஹ்மானஹு தஆலா இந்த உலகத்தில் எவர்கள் அல்லாஹ்வுடைய அமல்களை வீணடிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய அமல்களை நாசப்படுத்துகின்றார்களோ, எவர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, கியாமத்துடைய நாளையிலே அவர்கள் செய்த அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஹு தஆலா எப்படி எங்களுடைய ஆடைகளை, எங்களுடைய பொருள்களை நாம் குப்பை தொட்டியிலே வீட்டுக்குள்ளே வைப்பதற்கு தகுதி இல்லாமல் வீதிகளிலே போட்டு நிரப்பி வைத்தோமோ, அதைவிட ஒரு மோசமான நிலையிலே அல்லாஹ் ஜல்லஹு தஆலா எங்களுடைய முகத்திலே தூக்கி அடிப்பான், உரிவான் என்பதை நாம் ஹதீஸின் மூலமாக அறிகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹோடு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். விசேஷமாக திருநாளுடைய காலம் வந்துவிட்டால் எங்களுடைய பெண்களுக்காக நாம் மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் ஆடை வாங்குவார்கள். எப்படியான ஆடை வாங்க வேண்டும்? அதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. திருநாள் தொழுகைக்கு வருவது ஒரு சுன்னத், திருநாள் தொழுகைக்கு வருவது ஒரு சுன்னத். ஆனால் எங்களுடைய தாய்மார்களை பார்க்கிறோம், ஆண்களும் வாங்கி கொடுக்கிறார்கள், பெண்களும் வாங்குகிறார்கள். எப்படியான ஆடை அவர்கள் வாங்குகிறார் என்று சொன்னால், லேசான, ஒரு லேசான ஆடை. அதாவது ஆடையை அணிந்தால் உறுப்புகள் எல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய ஆடைகளை எங்களுடைய தாய்மார்கள், கலிமா சொன்னவர்கள், இஸ்லாமிய பெண்கள், ஐயோடை தொழக்கூடியவர்கள், மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்கள் வாங்கக்கூடிய ஆடை தனக்கும் வாங்குகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வாங்குகிறார்கள். மிக லேசான ஆடை. ஆடையை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்தால் தன்னுடைய உறுப்புகள் எல்லாம் அழகாக தெரியக்கூடிய ஒரு ஆடையை அவர்கள் வாங்கி தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஒரு பாவமான செயலாக இருக்கிறது. ஒரு சுன்னத்தான அமலை செய்வதற்காக வேண்டி ஒரு பாவமான அமலை நாம் ஏன் செய்ய வேண்டும்? எங்களுடைய உறுப்புகளை தெரியக்கூடிய அளவுக்கு லேசான ஆடைகளை உடுத்து நாம் திருநாள் தொழுகைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியான ஆடைகளை பெண்களுக்கு நாம் வாங்கி கொடுக்க கூடாது. அப்படி வாங்கி கொடுத்தால் நாம் குற்றவாளிகள், நாம் குற்றவாளிகள். எங்களுடைய பெண்கள் போய் கடைக்கு போய் அந்த ஆடைகளை வாங்கினாலும் அந்த ஆடைகளை ஆண்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் நிச்சயமாக குற்றவாளிகள், அல்லாஹ்விடத்திலே மாட்டிக் கொள்வீர்கள். நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, நான் பெற்றெடுத்த பெண் குழந்தை இப்படியான ஆடைகளை அணிந்து கொண்டு அந்நிய ஆடவர்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பெண்கள் நடப்பதை ஒரு ஆணும், ரோசமுள்ள எந்த ஒரு ஆணும் நிச்சயமா அனுமதிக்க மாட்டான், அனுமதிக்க கூடாது. அல்லாஹும் அனுமதிக்கவில்லை, அல்லாஹுடைய ரசூலும் அனுமதிக்கவில்லை. எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆடை வாங்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கு வாங்கக்கூடிய ஆடை லேசான ஆடை நாம் வாங்கக்கூடாது. சஹாபா பெண்மணிகளை நாம் பார்க்கிறோம், சம்பவங்களை சொல்லிக் கொண்டு போனால் இருக்கக்கூடிய அரை மணித்தியாரம் நிச்சயமாக போதாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சின்ன பிள்ளை, 14 வயசு பிள்ளை. ஒரு சம்பவம் நடக்கிறது, குர்ஆனிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தத்துக்கு செல்லுகின்றார்கள், அங்கே விடுபட்டு விட்டார்கள். ஒரு சஹாபி அழைத்துக் கொண்டு வருகிறார். மதீனாவெல்லாம் சஹாபாக்களின் மூலமாகவே சொல்லப்பட்டு விட்டது. ஆயிஷா அவர்கள் தகாத முறையிலே ஒரு சஹாபியோடு நடந்து கொண்டார் என்ற ஒரு வதந்தியை சஹாபாக்களின் மூலமாகவே முனாஃபிக்குகள் பரப்பி விட்டார்கள். லேசான வேலை, சஹாபாக்களின் மூலமாகவே நாவினாலே வந்துவிட்டது. பல நாட்களாக வீட்டிலே ஆயிஷா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். சின்ன பிள்ளை, எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறோம், 14 வயசு என்று சொன்னால் அதற்கு என்ன தெரியும், அப்படியான ஒரு குழந்தை பருவம். ஆனால் நபியுடைய மனைவியாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே பார்க்கிறோம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். ஊரிலே வதந்தி உண்டு பண்ணி விட்டது. அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா அதை நிரூபிப்பதற்காக வேண்டி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தொட்டியிலே வைத்து பேச வைக்கிறான். பேச வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமானவர்கள் என்பதை நிரூபிக்கிறான். அதே போல இன்னும் எத்தனையோ சம்பவங்களை அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா சிறு பிள்ளைகளை பேச வைத்து அவர்கள் சுத்தமானவர்கள் என்பதை நிரூபிக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 13 வயசு குழந்தை, இந்த பெண்ணுக்கு யார் சாட்சி என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்த ரப்பு, இந்த உலகத்திலே இவைகளெல்லாம் அதிசயம் அற்புதம் என்று மக்கள் இன்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, இந்த வானம் பூமி இந்த உலகத்தை படைத்த ரப்பே ஆயிஷா அவர்களுக்கு ஷாகிதாக இருக்கிறான், சாட்சியாக இருக்கிறான். அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் பாவம் செய்யாதவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா அவருடைய விஷயத்திலே 10 சொச்சம் ஆயத்துகளை இறக்கி அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை சாட்சியாக இருந்து சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த காலத்து பெண்கள் எப்படி தீனுக்காக ஒருத்தனது வாழ்க்கையை கழித்திருப்பார்கள், எப்படி அல்லாஹோடு மிக நெருக்கமாக இருந்திருப்பார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், சொல்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒன்று, எங்களுடைய பெண்களுக்கு நாம் வாங்கக்கூடிய ஆடை மெல்லிசான ஆடையாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, நெருக்கமான ஆடை, நெருக்கமாக இன்று எங்களுடைய பெண்கள் உடுக்கிறார்கள். ஜீன்ஸை பார்க்கிறோம், அபாயை பார்க்கிறோம், மிக நெருக்கமாக நெருக்கமாக உடுத்தா என்ன தெரியும், உடம்பிலே உள்ள அத்தனை உறுப்புகளும் அழகாக தெரியும். அதை ரசிப்பதற்கு ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் காட்டினால் ஏன் ஆண்கள் ரசிக்க மாட்டார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன பிரகாரம் இருந்தால் ஏன் அந்நி ஆண்கள் எங்களை ரசிக்க போகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இதற்கு உடந்தையாக இருக்க கூடாது. ஒன்று மெல்லிய ஆடை, இரண்டாவது நெருக்கமான ஆடை. நெருக்கமான ஆடை அணிவதற்கு ஆண்கள் எப்பொழுதுமே எங்களுடைய மனைவிமார்களை, எங்களுடைய பெண் குழந்தைகளை, எங்களுடைய தாய்மார்களை அனுமதிக்க கூடாது. சுருக்கமாக சொல்கிறேன். மூன்றாவது, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அபா என்ற போர்வையிலே, அதாவது இஸ்லாம் என்ற போர்வையிலே, ஹிஜாப் என்ற போர்வையிலே எத்தனையோ டிசைன் பண்ணிய, அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணிய ஆடைகளை நாம் உடுக்கிறோம் என்று சொன்னால் அதை உடுக்காமல் இருக்கலாம். அப்படியான ஒரு நிலையை நாம் உருவாக்க கூடாது. ஒன்று மெல்லிசான ஆடை, இரண்டாவது இறுக்கமான ஆடை, மூன்றாவது ஆடம்பரமான டிசைன்கள் போடப்பட்டு ஒரு ஹிஜாபை நாம் அழகாக உடுக்கலாம். அதற்கு எத்தனையோ டிசைன்கள், எத்தனையோ வர்ணங்கள், ஏன் எதற்காக செய்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் விலையினமானவர்கள், பெண்கள் விலையினமானவர்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஒரு அந்நிய ஆண் வந்து உங்களை பேசினால் நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள், காலை தட்டி தட்டி நடக்காதீர்கள். ஏன், பெண்கள் விலையினமானவர்கள், அதை ஆண்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அந்நிய ஆண்கள் வந்து வீட்டிலே கதவை தட்டி பேசினால் நீங்கள் விகாரமாக பேசுங்கள், மென்மையாக பேச வேண்டாம். ஏன், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏன் சொன்னார்கள், எங்களுடைய பெண்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய பெண் குழந்தை பெண்கள் உலகத்திலே ஒரு முத்துகளாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக எங்களுடைய தாய்மார்கள் விதம் விதமான செண்டுகளையும் அத்துருகளையும் பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு பெருநாளைக்கு வருவார்கள். பெருநாளைக்கு மட்டுமல்ல, வீதியிலே போகின்ற போது கூட அழகான செண்டுகளை அடித்துக் கொண்டு எங்களுடைய தாய்மார்கள் செல்லுகிறார்கள். இதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஆண்களே, நீங்கள் மார்க்கத்தை தெரிந்தவர்கள், பெண்கள் விலையீனமானவர்கள், விலையீனம் உள்ளவர்கள். அதனாலேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கபருஸ்தானுக்கு பெண்கள் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஏன்? பெண்கள் விலையீனமானவர்கள். பள்ளிக்கு கூட ஏனைய காலங்களிலே பெண்கள் வரக்கூடாது, அதனாலே பல பிரச்சனைகள் உருவாகும் என்பதற்காகத்தான் சஹாபாக்கள் பெண்களை பள்ளிக்கு வராமல் தடுத்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கம் சுருக்கமாக சொல்கிறேன், எங்களுடைய தாய்மார்கள் விஷயத்தை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் விலையினமானவர்கள். எந்த அளவு என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான், அந்நிய பெண் ஆண்களோடு பேசுகின்ற பொழுது பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்? ஒரு ஆணுடைய உள்ளத்திலே நோய் இருக்கலாம், அவன் அதை புரிந்து கொள்வான். ஒரு பெண் பேசக்கூடிய அந்த பேச்சை வைத்து இவளை நாம் மடக்கலாம், இவளை நாம் நம்மோடு சேர்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அவன் நோய் உள்ளவனாக இருந்தால் அதற்குள்ள வழிகளை தேடிக்கொள்வான் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றான். எனவே பெண்களுடைய விஷயத்திலே, ஆடைகளுடைய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் பெண்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கண்ணியமான அந்த பெருநாள் தினத்திலே இப்படியான ஒழுங்குகளை பேணி எங்களுடைய தாய்மார்கள் பள்ளிக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய அந்த குர்பான் பெருநாள் தினத்திலே தொழுகையை சீக்கிரமாக முடித்துவிட்டு சொன்னார்கள், நாங்கள் முதல் பள்ளிவாசலிலே போய் தொழுவோம், அடுத்ததாக நாம் குர்பானி கொடுப்போம். இதனுடைய அமல் ஒன்று என்ன? பள்ளிவாசலுக்கு போய் தொழுவது, இரண்டாவது குர்பானி கொடுப்பது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நல்ல அமலுடைய பழக்கம் நம் மத்தியிலே மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் லேசாக செய்ய வேண்டும் என்ற அமல்களை எல்லாம் லட்சக்கணக்கிலே செலவு செய்து செய்கிறோம். ஆனால் குர்பானி என்று வந்துவிட்டால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், வெளிநாட்டிலே இருந்து ஒரு நிறுவனம் வருகிறது, எத்தனையோ மாடுகள் அறுக்கிறார்களாம், எங்களுக்கும் ஒரு பங்கு வரும் தானே, நாங்கள் ஏன் குர்பானி கொடுக்க வேண்டும்? நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய கபருக்கு நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இது யாருடைய சுன்னத்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த வழி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத். இந்த உலகம் எல்லாம் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கும் எதற்காக? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானியை கொடுப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுதுதான் ஷைத்தான் அவர்களை குழப்பினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? கல்லெடுத்து வரைந்தார்கள். ஏன்? ஷைத்தான் மிகவும் பயங்கரமானவன், ஷைத்தான் எங்களோடு இருந்து கொண்டே இருப்பான். எந்த அளவு என்று சொன்னால், பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் ஓடுவான். அதிசிலே வருகிறது, பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் ஓடுவான். ஆனால் பாங்கு சொல்லி முடிந்தவுடனே எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அவ்வளவு வேகமாக பள்ளிவாசலுக்கு அவன் வருவான். அடுத்ததாக மாதினார் இக்காம சொல்ல ஆரம்பித்தவுடனே ஷைத்தான் வேகமாக ஓடுவான். இக்காமத் முடிந்தவுடனே எவ்வளவு வேகமாக இந்த பள்ளிவாசலுக்கு வந்து மக்களுடைய உள்ளங்களை அவன் கெடுக்க வேண்டுமோ அதற்காக வேண்டி அவன் ஓடி வந்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவு என்று சொன்னால், நாம் ஒரு குழந்தை பிறக்குகின்ற பொழுது பார்க்கிறோம், அழுது கொண்டு பிறக்கிறது. ஒரு கவிஞன், ஒரு அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒரு கவிஞன் சொல்லுகிறான், அவன் தீனுடைய அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவன். அந்த மனிதன் சொன்னான், ஒரு குழந்தை அழுது கொண்டு பிறக்கிறது, அது அந்த குள்ளை அந்த குழந்தை என்ன நோக்கத்துக்காக வேண்டி பிறக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியாது. தாய் தகப்பன் செய்த அந்த தவறினாலே அந்த குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி ஒரு கவிஞன் சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை அழுது கொண்டே பிறக்கிறது. என்ன காரணம்? சைத்தான் அங்கே வந்து விடுவான். சைத்தான் அந்த பிறந்த குழந்தையை கிள்ளி விடுகிறான். அவன் ஏன் கிள்ள வேண்டும்? ஏன் அள வைக்க வேண்டும்? அவன் குழந்தை பிறந்தவுடனே நம்முடைய சேட்டைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அவன் வந்து அந்த குழந்தையை கிள்ளி விடுகிறான். ஆனால் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, மார்க்கம் தெரியாது, அல்லாஹ்வுடைய பயம் கட்டளை ஒண்ணுமே தெரியாது. ஏன் அவன் கிள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் பிறந்த உடனே அந்த குழந்தையை கிள்ள ஆரம்பித்து அந்த குழந்தையோடு அவன் நேசம் கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்படியாக செய்து அவன் பள்ளியிலே வந்து தொழக்கூடிய சமயத்திலே எங்களுடைய உள்ளங்களிலே அவன் ஊடுருவி அவன் தொழுகையிலே தக்குவா இல்லாமல், தொழுகையிலே அச்சம் இல்லாமல், தொழுகையிலே கவனம் இல்லாமல், எங்களுடைய கடைகளுடைய கணக்கு, நாம் எப்பொழுது வேலைக்காரனுக்கு எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு நாம் ஒளியிருக்கிறோம், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கே போயிருக்கிறது என்றெல்லாம் அவன் கணக்கு போடக்கூடிய நிலையைத்தான் நாம் தொழுகையிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா எங்களை அறிவாளிகளாக புத்தி உள்ளவர்களாக ஆக்கியிருப்பது அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மாறுத்ததற்காக வேண்டிய அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானுடைய விஷயத்தை நாம் எல்லோரும் ஆசையுள்ள மக்களாக இருக்கிறோம். எந்த அளவு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு ஒரு 13,500 ரூபாய் ஒரு பங்கை நாம் எடுக்க வேண்டும் என்ற அந்த அதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் இருந்து எங்களுடைய தாய்மாரிடம் சொல்ல வேண்டும், ஒரு முட்டியை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு முட்டியை நாம் வைத்து ஒவ்வொரு நாளும் சிறு துகைகளை போட்டு நாம் நிரப்பி வர வேண்டும். அடுத்த ஹஜ்ஜிக்கு நாம் பார்த்தால் எத்தனையோ பங்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த வசதி வாய்ப்பு அங்கே அந்த முட்டியிலே இருக்கும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு 2 மலக்கை நியமிக்கிறான். அதே ஒரு மலக்கு துஆ செய்கிறார், யா அல்லாஹ், இந்த மனிதன் உன்னுடைய பாதையிலே காலையிலே தர்மம் செய்தார், இவருடைய செல்வத்திலே நீ பரக்கத் செய்வாயாக என்று அந்த மலக்கு அவருக்காக துஆ செய்கிறார். இன்னொரு மலக்கு, ஒரு மனிதன் கஞ்சனாக இருக்கிறான், அவன் எவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்தும் கூட அவன் செல்வத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்காம இருக்கிறான். இப்படியான மனிதனை பார்த்து அந்த மலக்கு அல்லாஹ்விடம் சொல்லுகிறார், யா அல்லாஹ், இந்த கஞ்சன் இவன் அல்லாஹுடைய பாதையிலே நீ கொடுத்த அந்த செல்வங்களுக்கு அவன் நன்றி செலுத்தாமல் அவன் தர்மம் செய்யாமல் இருக்கிறான், இவனுடைய சொத்திலே நீ அழிவை ஏற்படுத்துவாயாக, பரக்கத் இல்லாமல் ஆக்குவாயாக என்று அந்த மலக்கு துஆ செய்கிறார். எனவே நமக்கு எது தேவை? பரக்கத்து தேவையா? பரக்கத்துக்காக வேண்டி வீட்டிலே பக்ரா ஓதுகிறோம், பரக்கத்துக்காக எத்தனை ஆயத்துக்களை ஓதுகிறோம், எதற்காக? வீட்டிலே கடையிலே பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வதற்கு ஏழைகள் வரவில்லை என்று சொன்னால், உலமாக்குடைய கருத்து, உங்களுடைய தாய்மாரிடம் ஒரு முட்டியை நீங்கள் வாங்கி கொடுங்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஏழுமான் அளவு அந்த முட்டியிலே தர்மம் செய்து வரட்டும். செய்து வந்தால் ஒவ்வொரு நாளும் அந்த ரஹ்மத்துடைய மலக்குடைய அந்த துவாவுக்கு நாம் உள்வாங்கப்படுவோம். கடைசியிலே அந்த முட்டியை நாம் ஒரு மாதத்துக்கு பின்னால் ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுப்பது, அல்ல ஒரு மனசாவுக்கு கொடுப்பது, அல்ல ஒரு ஏழைக்கு கொடுப்பது, இப்படி செய்யலாம். இப்படியான ஒரு வழிகளை நாம் காட்டி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அண்டை வீட்டாரோடு நாம் மிகவும் கண்ணியமாக இருக்க வேண்டும். அண்டை வீட்டார் நான் சண்டை பிடித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்கே அது துவா செய்கிறது, யாரெல்லாம் இவன் என்னுடைய குடும்பத்தை விட்டு ரஹமத்தை விட்டு தூரமாகி விட்டான், இவனை நீ தூரமாக்குவாயாக என்று அந்த ரஹமத் அந்த அந்த ரஹமுடைய அந்த குடும்பத்துடைய அந்த அந்த துவா அல்லாஹ்விடத்திலே அங்கே கேட்கக்கூடிய அந்த துவாவை நாம் குடும்பத்தோடு சேர்ந்து வந்தால், யா அல்லாஹ், இவனை நீ சேர்த்துக் கொள்வாயாக என்ற அந்த துவாக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால், அவன் குடும்பத்தோடு பிரிந்து வாழுகிறான் என்று சொன்னால், யா அல்லாஹ், இவனை நீ தூரமாக்கி வைப்பாயாக என்று அது கேட்கும். அதற்கு நாம் கட்டுப்பட்ட மக்களாக மாறிவிடுவோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமான காலம் குர்பானுடைய காலம் நாம் எல்லோரும் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எல்லோருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆடை வாங்குவதற்கு தன்னுடைய மனைவிக்கு ஒரு ஆடை வாங்குகிறோம், ஒரு அபாய்க்கு 10-15,000 ரூபாய் 25,000 ரூபாய் தேவைப்படுகிறது.
லட்சக்கணக்கிலேயும் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு 13,500 ரூபாய் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் மறுமைக்காக வேண்டி ஒரு பங்கை கொடுத்து அந்த பங்கிலே ஏழைகள் சாப்பிட்டால் நமக்கு என்ன குறைய போகிறது? ஏன் நம்முடைய உள்ளத்திலே அந்த ஆசை இல்லாமல் இருக்கிறது? இந்தியாவுக்கு நீங்கள் போய் பாருங்கள், பாகிஸ்தானுக்கு போய் பாருங்கள், பங்களாதேசுக்கு போய் நீங்க பாருங்கள். இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் அதிகமாக ஒவ்வொரு வீட்டிலேயும் ஆடுகளுடைய சத்தம் கத்துவது கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த பெருநாளைக்கு பக்ரீத் என்று சொல்லுவார்கள், அதாவது ஆடருக்கும் பெருநாள். ஆனால் நமக்கு அது இன்று ஞாபகமே இல்லை. ஆடருக்கிற ஞாபகம் இல்லை, மாடருக்கிற ஞாபகம் இல்லை. உழைக்க வேண்டும், கோடீஸ்வரனாக மாற வேண்டும், தான் அனுபவிக்க வேண்டும், மாடி கட்ட வேண்டும். அவன் 100 சகன் போட்டால் நான் 200 சகன் போட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை படைத்து உங்களுக்காகத்தான் இந்த உலகத்தையே நாம் படைத்திருக்கிறோம். ஆனால் உங்களை படைத்திருப்பது போட்டி போட்டு சாப்பாடு போட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, போட்டி போட்டு நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கின்றோமே தவிர, அவன் 2 மாடி கட்டினால் நான் 3 மாடி கட்டுவது, என்னுடைய பாத்ரூமுக்கு சிங்கப்பூர்ல இருந்து டைஸ் கொண்டு வந்தால் நான் இந்தோனேஷியாவை நான் டைஸ் கொண்டுவது, இப்படியான போட்டி போடுவதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்று மார்க்கத்தை தப்பாக வழங்கியிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் போய் கொண்டிருக்கிறது. நாம் ஒரு சுன்னத்தான அமல் எங்களுக்கு கியாமத்துடைய நாளையிலே. அதனாலே தான் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய எலும்புகளையோ தோள்களையோ அந்த இரத்தங்களையோ நாய்கள் தின்னக்கூடிய அளவுக்கு நீங்கள் வைக்க வேண்டாம். ஏன்? கியாமத்துடைய நாளையிலே அது நன்மைகளாக மாற்றப்படும், அந்த மீசான் திராசிலே அவைகளை வைத்து நிறுக்கப்படும் என்றதெல்லாம் நாம் உலமாக்களின் மூலமாக அறிகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு புனிதமான ஒரு குர்பான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த குர்பான். நான் ஒரு சம்பவத்தை நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன். மீசான் திராஸ் என்பது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. புகாரியிலே பாருங்கள், கடைசி பாடம் அந்த தௌஹீதுடைய பாடத்திலே மீசானுடைய பாவை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி போட்டிருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், முஹத்தஸிலா அவர்கள், முஹத்தஸிலா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மீசான் என்பதை மறக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ஆதியானவன், அல்லாஹ் நீதமானவன், அவனுக்கு ஏன் மீசான் தேவை, அவன் ஏன் நிறுத்த வேண்டும், அவனுக்கு தேவையில்லை என்று மீசான் திராசை மறுக்கக்கூடியவர்கள் முஹத்தஸிலாக்கள். அதற்கு ஒரு பாடமாக படிப்பினையாகத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடைசி புகாரியுடைய கடைசியிலே தௌஹீதுடைய பாடத்திலே மீசானுடைய பாடத்தை சொல்லியிருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மீசான் திராசை நாம் பார்க்க வேண்டும். யாரு கேட்கிறார்கள்? ஒரு தலை சிறந்த ஒரு நபி, மிகவும் புகழ் பெற்ற ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ். ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள். மீசான் திராசி என்றால் என்ன? எங்கட உலகத்தில் இருப்பதை போன்று 2 பக்கம் 2 திராசி, நடுவிலே ஒரு நாக்கு, இப்படி எல்லாம் பல கருத்துகள். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், மீசானுடைய திராசை நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், தாவூதே, உன்னாலே அதை பார்க்க முடியலையா அல்லாஹ், நான் பார்க்க வேண்டும், என்னுடைய கண்ணினாலே மீசானுடைய திராசை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜலசானஹு தஆலா மீசானுடைய திராசை காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், கிழக்கிலே இருந்து மேற்கு வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ, கிழக்கிலே இருந்து மேற்கு வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவு தூரம் ஒரு மீசானுடைய தட்டுடைய நீளம் அகலம். இதை கண்ட உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். மயக்கம் தெளிந்த உடனே, யா அல்லாஹ், நீ இப்படிய குதிர சக்தி உள்ளவன் ரப்பே, இந்த மீசான் திராசை, இந்த சிறிய அமல்களை செய்யக்கூடிய மக்களுடைய இந்த அமலை கொண்டு நீ எப்படி யா அல்லாஹ் நிரப்புவா என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நீ கொடுக்கக்கூடிய ஒரு ஈச்சம்பள துண்டாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டும். ஹாஜியார் வாகனத்திலே வந்து குர்பானுடைய இறைச்சிகளை பங்கு வைக்கிறார் என்பதற்காக, அல்லது இந்த ஹாஜியுடைய இத்தனை மாட்டுடைய இறைச்சி என்று சொல்வதற்காக, பேரும் புகழுக்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் சொன்னான், நீ கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் ஈச்சம்பள துண்டாக இருந்தாலும் நீ அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அமல்களும் அப்படித்தான். நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டி இல்லை என்று சொன்னால், நாம் மலை போன்ற அமல்கள் செய்தாலும் நிச்சயமாக கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய முகத்திலே தூக்கி அடிக்கப்படும் என்பதைத்தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈக்கம் மலத்துடைய ஒரு பாதியாக இருந்தாலும் சரி, நீ இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்று நீ செய்தால் நிச்சயமாக அந்த பாதியை கொண்டு நான் இந்த கிழக்கிலே இருந்து மேற்கு வரைக்கும் உள்ள அந்த திராசை நான் அந்த பாதி துண்டை கொண்டு நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹ் ஜல்லானஹு தஆலா மிகவும் பெருமதியான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இஹ்லாஸ் நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கு. லையனால் அல்லாஹ்வல் ஹுமுஹா அலா தீமாஹா வலாக்கி எனாலுஹு தக்வா மின்கும், எங்களுடைய உள்ளத்திலே தக்வா பயம் எந்த அளவு இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் ஜலஸானஹு தஆலா இறைச்சிலே மட்டுமல்ல, குர்பானியிலேயே மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அனைத்து அமல்களிலேயும் எதிர்பார்க்கிறான். நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும், பயந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமை வரும், நாம் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன் என்ற தன்மை எல்லாம் ஷைத்தான் போடுவான். நாம் அதற்கு எங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்க கூடாது. எம்முடைய உள்ளத்திலே தக்குவா அல்லாஹுடைய அச்சம் இருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுடைய அனைத்து அமல்களையும் ஜெயித்தாக்கி தருவான். அமையத்தக்கில்லாஹு மின் அம்ரிஹி சுரா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று செய்தால் உங்களுடைய அனைத்து செயல்களையும் நாம் ஜெயசாக்கி தருவோம் என்று அல்லாஹ் ஜலஸானஹு தஆலா 65வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றான். இன்னும் எத்தனையோ ஆயத்தில் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அந்த குர்பானியை நாம் எல்லோரும் கொடுக்க வேண்டும். இன்னும் காலம் இருக்கிறது, உங்களால் முடிந்த அந்த உங்களுக்கு ஆசை இருந்தால் இன்றும் நீங்கள் அந்த குர்பானியுடைய பங்கிலே பாரம் எடுக்கலாம். 13,500 ரூபாய் கொடுத்து நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமலான், வரக்கூடிய ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜி பெருநாள் திங்கட்கிழமை இன்ஷா அல்லா 7:15 பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தொழுகை ஆரம்பமாகும். எனவே அதிலேயும் நீங்கள் நேர காலத்தோடு நீங்கள் வருகின்ற பொழுது ஒரு பாதையாலே வாருங்கள், செல்லுகின்ற பொழுது இன்னொரு பாதையாலே செல்லுங்கள். இது ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டிலே 4 வாகனம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் 4 வாகனங்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம். மகள் ஒரு வாகனம், மனைவி ஒரு வாகனம், மகன் ஒரு வாகனம், பாப்பா ஒரு வாகனம், இப்படி 4 வாகனங்களை எடுத்துக்கொண்டு சென்று அங்க பள்ளியிலே நெருக்கடி ஏற்படுத்துவது. அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே வாகனத்திலே வருங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. நாங்கள் பைக்கிலே போகிறோம் அல்ல வாகனத்திலே போகிறோம். ஒரு முஸ்லீம் நன்றாக தெரியும் இவர் பள்ளிக்கு வருகிறார் அல்ல இவர் பஜாருக்கு போகிறார் என்று தெரியும். தெரிந்தும் கூட எங்களுடைய அந்த கல்லு மனம் இருக்கிறது, அந்த மமதை இருக்கிறது, அந்த பெருமை இருக்கிறது, அந்த கல்வியிலே உள்ள அந்த அசிங்கமான அந்த செயல் இருக்கிறது. நாம் இப்பாட்டி அவரை ஏற்றி கொண்டு போகாமல் நாம் ஒரு அந்நியர்கள் கூட அதை செய்கிறார்கள். அந்நியர்கள் கூட நிப்பாட்டி ஏற்றி கொண்டு செல்கிறார். ஆனால் முஸ்லீம்களிடம் அந்த தன்மை மிக குறைவாக இருக்கிறது. சில காரணங்களை காட்டுகிறோம், எந்த காரணங்களை காட்டினாலும் நமக்கு தெரியும் இவன் ஒரு முஸ்லீம், நாம் அந்த வாகனத்தில் அவனை ஏற்றினால் என்ன, இவருடைய வாகனம் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு முஸ்லீமை நாம் ஏற்றி கொண்டு சென்றால் இந்த 60 லட்சம் ரூபாய் இவருடைய பெறுமதியான ஒரு வேலை நீங்கள் செய்து விட்டு செல்கிறீர்கள். எந்த அளவு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவரிடம் நாம் போய் அவனுக்கு ஒரு ஹதியாவை கொடுக்கிறோம் அல்லது ஒரு குர்பானியுடைய இறைச்சி பார்சலை கொடுக்கிறோம், அவன் பெற்றவுடனே அல்ஹம்துலில்லா என்று சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய அந்த துஆ இருக்கிறது எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் அல்லாஹுடைய. நாம் செய்த அமல் என்ன, ஒரு கிலோ இறைச்சி பார்சலை நாம் ஒரு வேலைக்கு கொடுத்தோம், பெறுமதி என்ன, 800 ரூபாய் பெறுமதி, 850 ரூபாய் பெறுமதி. அந்த வேலை அதை வாங்கிய உடனே நமக்கு துவா செய்கிறார். அதனால்தான் அல்லாஹ் கடைசி கட்டத்திலே தக்காத்துடைய ஆணிலே லௌலா அ஖ர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வாக்கும் ஏன் சதக்காவை பத்தி ஏன் சக்ராத்துடைய ஆளிலே அவன் சொல்லுகிறான், பணக்காரன் வசதியோப்பாய் இருந்தவன் சக்ராத்துடைய ஆளிலே அவன் சொல்லுகிறான், யாழ்லா என்ன கொஞ்சம் இந்த உலகத்துக்கு அனுப்பியாள்லா, என்ன கொஞ்சம் சந்தர்ப்பம் தயாள்லா, நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே எத்தனை குர்பானி கொடுக்க வேண்டும் கொடுக்கிறேன், எத்தனை கடைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். ஏன், அந்த தர்மத்துக்கு அவ்வளவு பவர் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் நேர காலங்களோடு செய்தால் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த துவா அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு பெருமதியாக இருக்கிறது. அதனாலேதான் யாழ்லா என்ன கஷ்டங்கள் நீங்குவதற்காக நீ என்னை கொஞ்சம் முடியாதா, இந்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மம் செய்து விட்டு வாரேன் என்று சக்ராத்துடைய ஆளிலே ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நிலை நமக்கு வருவதற்கு முன்னாலே நாம் நல்லவைகளை செய்து ஏழைகளை கவனித்து சுண்ணத்தான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.